அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பகுமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ வ தக்குல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன் பிற்கும் பெருமதி பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த ஒரு நாள் ஒழுக்கவியல் மாநாட்டில் பெரும் ஆர்வத்தோடு ஆண்களும் பெண்களுமாக பெரும் திரளாக நம்முடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே நாம் சங்கமித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, இந்த ஒழுக்கவியல் மாநாட்டில் சஹாபாக்களின் வாழ்வும் ஒழுக்க நெறியும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டால் இந்த உலகத்திலும் நமக்கு நல்ல வாழ்க்கை, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறு உலக வாழ்க்கைக்கு பயணம் செய்யும்போது அந்த வாழ்க்கையிலும் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஈமான் இறை நம்பிக்கை ஈருலக வாழ்க்கைக்கும் வெற்றியை தேடித்தரக்கூடிய மிகப்பெரிய செல்வமாக பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹுடைய நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்க்கை நெறி கோட்பாடு இந்த ஒழுக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மூமின்களை பற்றி குறிப்பிடுகிறான், தத் அஃலஹல் மூமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை துவங்கும் போதே இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று உறுதிப்பட தெரிவிக்கிறான். வெற்றி என்பது இனிமேல்தான், மறுமையில்தான், சொர்க்கத்தில்தான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள் என்று இறந்த காலத்தில் உறுதிப்பட தெரிவிப்பதின் நோக்கம் அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் என்னென்ன என்பதை அடுத்தடுத்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அந்த பண்புக்குரியவர்களாக, அந்த தன்மைக்குரியவர்களாக நாம் உலகத்தில் வாழ்ந்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை அல்லாஹ் துவக்கமாகவே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை ஒவ்வொன்றாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி வரக்கூடிய நேரத்தில் மூமின்களுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களின் கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவுமா மலக்க தைமானுஹும், அவர்களுடைய கற்புக்கு காம உணர்வுக்கு மனைவிமார்களை தவிர வேறு வழியை அவர்கள் தேட மாட்டார்கள். ஃபமனிபு தகா வரா தாலிக ஃபவுலாய்க ஹுமுல் ஆதூன், மனைவி என்ற ஹலாலான வழியை தவிர்த்து, அல்லது அந்த காலத்தில் அடிமைகள், இந்த இரண்டு வழிகளை தவிர்த்து பாலுணர்வை தீர்த்து கொள்வதற்கு வேறொரு வழியை ஒருவர் தேடினால் ஃபவுலாய்க ஹுமுல் ஆதூன், அவர்கள் வரம்பு மீறியவர்கள், அல்லாஹ்வுடைய எல்லையை கடந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை குற்றவாளிகள் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ் இந்த உலகத்திலே எத்தனை விஷயங்களை படைத்திருக்கிறான். உணவுகளை எடுத்துக்கொண்டால் ஏராளமான உணவுகள் இருக்கிறது. அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதற்காக எல்லாவற்றையும் நாம் உண்ண முடியாது, உண்ணக்கூடாது. அந்த உணவுகளில் அல்லாஹ் அனுமதித்ததவை எவை அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவுகளில் அல்லாஹ் ஹராமாக்கியவை எவை அதை நாம் விட்டு விலகி இருக்க வேண்டும். இந்த ஹலாலையும் ஹராமையும் பேணக்கூடியவர்கள் தான் ஈமான் உள்ளவர்கள். அவர்களுடைய ஈமான் இதில் தான் வெளிப்படும்.
இதுபோலத்தான் மனிதர்களிடம் அல்லாஹ் பாலுணர்வை ஏற்படுத்தியிருக்கிறான், ஆண்களிடமும் ஏற்படுத்தியிருக்கிறான், பெண்களிடமும் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த பாலுணர்வுக்கு ஹலாலான வழியும் இருக்கிறது, ஹராமான வழியும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் சொர்க்கம் நரகம் வானவர்கள் மறுமையினால், இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த பாலுணர்வுக்கு எந்த வழியை வேண்டுமானால் தேர்வு செய்து கொள்வார்கள். ஆனால் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரம், ஈமான் உள்ளவர்கள் மாத்திரம் அல்லாஹ் ஹலாலாக்கிய வழியில் அந்த பாலுணர்வுக்கு வழி தேடிக் கொள்வார்கள். அந்த ஹலாலான வழிதான் திருமணம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் மனைவிமார்களிடம் அல்லாமல் வேறு வழியில் தங்களுடைய பாலுணர்வை தீர்த்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது ஈமான் உள்ளவர்கள் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஈமான் இல்லாதவர்கள் கடைபிடிப்பவர்கள் அரிதாக இருக்கலாம். ஆனால் இன்றைய உலகத்தில் கற்பொழுக்கத்தை பேணுவது ரொம்ப ரொம்ப கடினம் என்று சொல்லலாம். ஈமான் இருந்தால் தப்பிக்கலாம், ஈமான் இல்லையா தப்பிக்க இயலாது. எங்கு திரும்பினாலும் நம்முடைய காம உணர்வை தூண்டி நம்முடைய கற்பொழுக்கத்தை கெடுக்கின்ற வகையில்தான் சூழ்நிலைகள், காட்சிகள், செய்திகள், விளம்பரங்கள் எல்லாமே அமைந்திருக்கிறது. இந்த ஈமான் வருவதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய நிலை கூட அப்படித்தான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இந்த தர்பியத்தை வழங்குவதற்கு முன்னால் மக்கள் எப்படி இருந்தார்கள் அதை அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்குகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அறியாமை காலத்தில் நான்கு வகையான திருமண முறைகள் இருந்தது. எத்தனை திருமண முறை? நான்கு வகையான திருமண முறை. ஒன்று, இன்றைக்கு பரவலாக மக்கள் நடைமுறையில் இருப்பதை போல ஆண் பெண்ணுக்கு மகர் கொடுத்து ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒருவருடைய தேவையை ஒருவர் பூர்த்தி செய்து கொண்டு வாழக்கூடிய இயல்பான சரியான திருமண முறை. இது ஒரு வகை. இது ஒன்றும் எல்லாம் நமக்கு தெரியும், பரவலாக அறிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இது போக இன்னும் மூன்று முறை திருமண முறைகள் இருந்தது. அதை நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே குறிப்பிடுகிறார்கள். ஒரு பெண்ணிடம் ஒரு பெண் கணவன் தன்னுடைய மனைவியை குறிப்பிட்ட பிரமுகரிடம் அனுப்பி வைப்பார். என்ன வேலை என்று பாருங்கள். கணவன் மனைவியை ஒரு ஊரில் ஒரு பெரிய முக்கியஸ்தராக இருக்கார், அந்தஸ்துள்ளவராக இருக்கிறார், அவரிடம் தன்னுடைய மனைவியை கணவன் அனுப்பி வைப்பார். அவரோடு அவர் ஈடுபட்டு மனைவிக்கு குழந்தை பிறக்கும். எதுக்கு இப்படி செய்வாங்க? நல்ல உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு குழந்தை நம்ம மனைவிக்கு கிடைத்திருக்கிறதுங்கிற ஒரு அற்ப விஷயத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கணவரே செய்யக்கூடிய நிலை இருந்தது. இதுவும் மக்கள்கிட்ட இருந்தது. இது ஒரு முறை. இன்னொரு முறை, அது ரொம்ப விவரித்து சொன்னால் அசிங்கமாக இருக்கும், ஆனால் பிறந்த குழந்தை யாருக்கென்று தெரியாது. அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை யாருக்கென்று தெரியாது. என்ன செய்வாள் பெண்? குழந்தை பிறந்து விட்டால் வந்தவர்கள் அனைவரையும் அழைத்து, ஒரு பத்துக்கு உள்ள நம்பர் இருக்கும், அவர்களை அழைத்து சொல்வாள், நீந்தான் இந்த குழந்தைக்கு தகப்பன் என்று ஒருவரை கை காட்டுவாள். இவள் யாரை சொன்னாலும் அவர்தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் என்று மக்களிடத்திலே முடிவு செய்யப்படும். இது ஒரு முறை. அது மாதிரியான இன்னொரு முறை, கணக்கு வழக்கு இல்லாமல் யாருடைய குழந்தை என்றே தெரியாது. இந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்து விட்டால் அங்க அடையாளங்களை வைத்து கணிக்கக்கூடிய நிபுணர்கள் அந்த காலத்திலே இருந்தார்கள். குழந்தை பிறந்துருச்சுன்னா இது யார் குழந்தை என்பதை அவங்க அங்க அடையாளங்களை வைத்து ஓரளவுக்கு குத்துமதிப்பாக கணிப்பார்கள். அந்த நிபுணர்களை அழைத்து வந்து அவர் சொல்லுவார், இது உன் குழந்தை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிடுவார். அவன் தலையில கட்டிடுவாங்க. இப்படிப்பட்ட முறைகள் இருந்தது ஜாஹிலியத்துடைய காலத்தில். இஸ்லாம் வந்தது, பாத்திலான இந்த மூன்று திருமண முறைகளையும் அடுத்து நொறுக்கியது. ஹலாலான ஒரே ஒரு திருமண முறையை அல்லாஹ்வுடைய மார்க்கம் அங்கீகரித்தது. இதுதான் ஜாஹிலியத்தில் மக்களுடைய வழக்க முறை. ஆனால் ஈமான் வந்த பிறகு சஹாபாக்களிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது? இதற்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை குறிப்பிடலாம். மர்சத் பின் அபி மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அனாக் என்ற ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கிறார். இந்த அனாக் என்ற பெண் ஒரு விபச்சாரி, இஸ்லாத்துக்கு பிறகு வந்து விட்டார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு மக்காவில் இருந்து மக்கா குறைசிகள் கைதிகளாக பிடித்து வைத்திருக்கின்ற முஸ்லிம்களை இவர் மதினாவுக்கு ரகசியமாக கொண்டு போவார். ஏன்னா இவருக்கு வழி தெரியும், கைதிகளுக்கு வழி தெரியாதுல்ல. அதனால் அந்த கைதிகளை, ஈமான் கொண்ட கைதிகளை மக்காவிலிருந்து மதினாவுக்கு இவர் கொண்டு போவார். ஒருவேளையா மக்காவுக்கு அவர் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் பழைய பழக்கத்தில் அனாக்குங்கிற அந்த பெண்மணி பார்த்து விட்டார், மரஹபன் வாஹலன், உங்களுக்கு வரவேற்பு, இன்னைக்கு நம்முடைய வீட்டிலே இரவு நீங்கள் தங்கலாம், அழைப்பு விடுகிறாள். எதற்கு? பழைய பழக்கத்தில் விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். முதல் ஜாஹிலியத்தில் இருந்தார், பிறகு இவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். இப்ப ஈமான் தடுக்குது பாருங்க. காலம் காலமாக ஒரு பெண்ணோடு பழகியவருக்கு அல்லாவை நம்பிய பிறகு ஒரு பெண் தானாக முன்வந்து வால் விபச்சாரத்துக்கு என்று அழைக்கிறாள். ஈமான் இப்போது தடையாக இருக்கிறது. மர்சத் பின் அபி மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா அனாக், அனாக்கே, ஹரம் அல்லாஹு ஸினா, அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், விபச்சாரத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், நான் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன், தயவு செய்து என்னை அழைக்காதே என்று சொல்கிறார். இந்த அனாக்குக்கு வந்தது கோபம், என்னடா இவ்வளவு காலம் நமக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு நம்ம கூப்பிடுறோம், நம்மளை எதிர்த்து பேசுறாருன்னு சொல்லி, மக்காவாசிகளே, உங்களுடைய கைதிகளை எல்லாம் கள்ளத்தனமாக ஒருவர் திருடிக்கொண்டு ஓடுகிறார், அவரை பிடியுங்கள்னு காட்டி கொடுத்து விட்டார். இப்போ மக்கத்தில் உள்ள அந்த காஃபிர்கள் இந்த சஹாபியை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டார். காஃபிர்கள் மேலே ஈழ சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அல்லாஹ் இவரை இவருடைய ஒழுக்கத்துக்காக அந்த காஃபிருடைய கண்களிலிருந்து அல்லாஹ் அவரை மறைக்கிறான், பாதுகாக்கிறான். மேலே சுற்றி பார்த்த எதிரிகள் அங்கே சிறுநீர் கழித்து விட்டு சென்று விடுகிறார்கள். அவர்கள் கழித்த சிறுநீர் எல்லாம் இந்த சஹாபியுடைய தலையில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இந்த நபி தோழர், அல்லாஹ்வின் தூதரே, அனாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை நான் திருமணம் செய்து கொள்ளவா? இந்த இடத்துல யோசிக்கணும். அந்த அனாக் மீது இவருக்கு பிரியம் இல்லையா? பிரியம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர், அனாக்கை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாமா? அல்லாஹ் விபச்சாரத்தை தடை செய்து விட்டான், கல்யாணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறார். அப்பதான் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்குகிறது, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி அஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக்குன். விபச்சாரம் செய்த பெண்ணை ஒரு விபச்சாரன் திருமணம் முடிக்கலாம், அல்லது ஒரு முஷ்ரிக் திருமணம் முடிக்கலாம். அது மாதிரி அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிக்கத்தன். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவருக்கு பொருத்தமானது விபச்சாரி தான், அவர்கள் ஒரு மாதிரி திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் வஹுர்ரிம தாலிகா அலல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்களா? அப்போ நீங்கள் ஒழுக்கமுள்ள பெண்ணைத்தான் கல்யாணம் முடிக்க வேண்டும். விபச்சார தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிப்பது உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். இங்கே தான் நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களை. விபச்சாரத்தில் மூழ்கி இருந்த மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி திருந்தினார்கள்? ஏன் அப்படிப்பட்ட மாற்றம் அவரிடம் ஏற்பட்டது? இந்த ஈமான் அந்த மாற்றத்தை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தியது. ஈமான் வந்துவிட்டால் ஒழுக்கம் தானாக வந்துவிடும், கற்பொழுக்கம் நம்மிடத்திலே ஏற்பட்டுவிடும். இது மாதிரி இன்னொரு நிகழ்வு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, ஏதன் லி பிஸ்னா, விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க. என்ன கேட்கிறார்? விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷன், என்னடா இவர் விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுக்கிறாரு, யார்கிட்ட வந்து என்ன பேசுறாரு, நிப்பாட்டு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பேசக்கூடிய வார்த்தையா இது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை பக்கத்தில் வர சொன்னாங்க, பக்கத்தில் வாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பாருங்க. இது மாதிரி யாராவது ஒரு தலைவர்கிட்ட போய் விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு பகிரங்கமா சபையில் பேசினா என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசுறாரு. நபி அவர்கள் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்தாங்க, சும்மா ஆவேசப்பட்டு கோவப்பட்டு அதெல்லாம் வேலை இல்லை. அவருக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும், அவரை பக்கத்தில் கூப்பிட்டு சில கேள்விகளைத்தான் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசை தொடுவதை போல சில கேள்விகளை கேட்டு அவருடைய வாயிலிருந்து பதிலை வரவழைத்தார்கள். அஃப துஹிப்புஹுலி உம்மிக, விபச்சாரம் நீங்கள் செய்வதற்கு அனுமதி கேட்கிறீர்கள், இந்த காரியத்தை உங்களுடைய தாய் செய்தால் நீங்கள் விரும்புவீர்களா? என்ன கேள்வி? நீங்க உங்களுக்கு எதை விரும்புறீங்களோ அதே காரியத்தை உங்களுடைய தாய் செய்தால் நீங்கள் விரும்புவீர்களா? பதில் தானாக வருகிறது. இல்லை அல்லாவின் தூதரை, நான் விரும்ப மாட்டேன். நான் மட்டும் இல்லை, வலன்னாசு ஹைபூனகுல் உம்மஹாத்திகின், மக்கள் யாரும் தங்களுடைய தாய்மார்கள் இந்த காரியத்தில் ஈடுபடுவதை விரும்ப மாட்டார்கள். இந்த ஒரு கேள்வியோட நபிகளார் முடிக்கல. மறுபடியும் மறுபடியும் இனிமே விபச்சாரத்தை பத்தி அவர் நினைக்கவே கூடாது என்ற அளவுக்கு அவருடைய வாயிலிருந்து உண்மைகளை வர வைக்கிறார்கள். அஃப தொகைப்புகுல் இபுணத்திக்க, உன்னுடைய மகள் இதை செய்தால் நீ விரும்புவாயா? நான் விரும்ப மாட்டேன். நான் மட்டும் இல்லை, எந்த தகப்பனும் தன்னுடைய மகள் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டாள். அஃப தொகைப்புகு லீ உஹ்திக்க, உன்னுடைய சகோதரி இந்த காரியத்தை செய்ய விரும்புவாயா? நான் மட்டுமல்ல, எந்த சகோதரனும் தன்னுடைய சகோதரி இந்த காரியத்தை செய்ய விரும்ப மாட்டார். அஃபத்தொகைப்புகுலி அம்மத்திக்க, உன்னுடைய மாமி இந்த காரியத்தை செய்ய நீ விரும்புவாயா? நான் மட்டுமல்ல, உலகத்தில் யாருமே இந்த காரியத்தை யார் செய்தாலும் விரும்ப மாட்டார்கள். மறுபடியும் மறுபடியும் கேள்வி நபிகளார் தொடுக்கிறார்கள், பதிலை அவருடைய வாயிலிருந்தே வர வைக்கிறார்கள். அஃபத்தொகைப்புகுலி ஹாலத்திக்க, உன்னுடைய சின்னம்மா பெரியம்மா இந்த காரியத்தை செய்தால் நீ விரும்புவாயா? அல்லாஹ்வின் தூதரே, நான் விரும்ப மாட்டேன். நான் மட்டுமல்ல, உலகத்தில் யாருமே இதை விரும்ப மாட்டேன். அப்போ நீ மட்டும் ஏன் விரும்புகிற? முடிஞ்சிருச்சு. உன்னுடைய தாய்க்கு விரும்ப மாட்டாய், சகோதரிக்கு விரும்ப மாட்டாய், உன்னுடைய மகளுக்கு விரும்ப மாட்டாய், சிறிய தந்தை பெரிய தந்தைக்கு விரும்ப மாட்டாய், யாருக்குமே விரும்ப மாட்டாய் என்றால் அது அறுவருக்கு தகுந்த காரியம் தானே. அப்போ நீ மட்டும் எப்படி கெட்டு போகலாம் என்று கேட்டார்கள். அவருக்கு ஒரு துவா செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும் மஃஃபிர் தம்பஹு வ தஹீர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, அவருடைய கற்பொழுக்கத்தை நீ பேணி பாதுகாத்துக்கொள், அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி, இந்த துவாவை செய்தார்கள். இதற்கு பிறகு நபி அவர்களுடைய இந்த பயிற்சிக்கு பிறகு அந்த சஹாபி அடுத்த அந்நிய பெண்ணின் பக்கம் பார்வையை கூட அவர் செலுத்தவில்லை. அந்த அளவுக்கு பார்வை கட்டுப்பாடு உள்ளவராக மாறினார் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இதுதான் சகோதரர்களே, ஈமான் நம்மிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒழுக்கம். வேறு எதனாலும் இந்த ஒழுக்கத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் மனுஷன் பசியை கூட கட்டுப்படுத்திக்கிறான், ஆனால் அவனை மிஞ்சி வரக்கூடிய இந்த உணர்வுகளை அவன் அடக்குவது ரொம்ப கஷ்டம். ஈமான்கிற ஒரு பெரிய சக்தி, ஈமானும் இல்லா அல்லாவை நம்புறதுங்கிற ஒரு வலுவான ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் அதிலிருந்து அவங்க தப்பிக்க முடியும். பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் இந்த ஈமான் அவருடைய கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாக்குதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு சஹாபாக்கள் போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த போர் நீண்ட காலம் தொடர்கிறது. தபுக் போர்க்களம் ரொம்ப நீண்ட தொலைவு, பல மாதங்கள் ஆகிறது போறாங்க. அப்போ அவங்களுக்கு மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மனைவி தேவை ஏற்படுகிறது, பாலுணர்வு மிகைக்கிறது. என்ன செஞ்சாங்க, விபச்சாரம் பண்ணாங்களா? அந்த கட்டுப்படுத்தி பார்த்த சஹாபாக்கள் ஒரு நேரத்தில் தங்களுக்கு இயலவில்லை என்னும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், அலா நஸ்தஹ்சி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் காயடித்துக் கொள்ளலாமா? எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்று பாருங்கள் சகோதரர்களே. எங்களால் கற்பொழுக்கத்தை பேண முடியாமல் போய்விடுமோ என்று பயந்த அந்த நபி தோழர்கள் நபி அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை போக்கிக் கொள்ளலாமா? இனிமே காலத்துக்கு அந்த உணர்வு வராது, அந்த மாதிரி ஒரு வேலையை நாங்கள் செய்து கொள்ளலாமா கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் முத்தாங்கிற திருமணத்தை அனுமதித்தார்கள். வாடகை திருமணம், வேற வழி இல்லாமல் வாடகை திருமணத்தை அனுமதித்தார்கள். பிறகு தடை செய்தார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு வசனத்தையும் இறக்குகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துஹர்ரிமுமா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு லா துஹர்ரிமு தொய்யிபாத்திமா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய தூய்மையானவற்றை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். இந்த பாலுணர்வு என்பது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு தொய்யிபாத், ஒரு ஹலாலான ஒரு சுத்தமான ஒரு விஷயம், அதையே நீங்கள் நிரந்தரமாக தடை செய்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். இதுதான் அல்ல ஈமான் அவரிடத்தில் ஏற்படுத்திய ஒழுக்கம். அதுபோல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நல்ல வாலிபர், ஆனால் அவருக்கு கல்யாணம் முடிக்க முடியலை. நம்ம ஊரில் கல்யாணம் பண்ண இயலாம குமர்கள் இருக்கிறாங்க இல்லையா, வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கொடுமை, அதில் நிறைய குமர்கள் தேங்கி போய் கிடக்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ள நிறைய பணம் கேட்குறான், அது தவறு செய்யக்கூடாது, பெரிய கொடுமை. அந்த குமர்கள் தேங்கி கிடக்கிறாங்க, சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சில பேர் விபச்சாரத்தில் போயிடுறாங்க, என்னென்னமோ நடக்குது. இது மாதிரி ரசூலுல்லாஹி இஸ்லாசுடைய காலத்தில் ஆண்கோமர்கள் தேங்கி கிடந்தார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி மஹர கொடுத்து கல்யாணம் முடிக்கணும்னு வச்சிருந்தாங்க. சில சஹாபாக்களுக்கு பணமே இல்லை, ஏழ்மை, வாலிப வயது, திருமணம் தேவைப்படுது, பாலுணர்வுக்கு வடிகால் தேவைப்படுகிறது. அப்ப என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் காயடித்துக் கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள், என்னிடத்தில் செல்வம் இல்லை, நான் திருமணம் முடிக்க நினைக்கிறேன் ஆனா எனக்கு வாய்ப்பு இல்லை, தயவு செய்து எனக்கு காயடித்துக் கொள்ள அனுமதி கொடுங்கள். நபி அவர்கள் தரவில்லை, மறுபடியும் வந்தார், மறுபடியும் வந்தார். இப்படி எத்தனை முறை சகோதரர்களே, ஏன் இப்படி சஹாபாக்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த ஈமான் தான் அவர்களை கடிவாளம் போட்டு அந்த ஒழுக்க நெறியை அவர்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக உருவாக்கியது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, இளைஞர் கூட்டமே, உங்களில் யார் திருமணம் முடிக்க சக்தி இருக்கிறதோ ஃபலியத்தஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். வமல்லம் யஸ்ததி, முடியாதவர், ஃபாலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு நோற்கட்டும். இந்த மாதிரியான சஹாபாக்களுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்கதை சொன்னாங்க, நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், ஏன்னா நோன்பு வைத்தால் உங்களுடைய கற்பழுக்கத்துக்கு அது பாதுகாப்பானது, உங்களுடைய பார்வை அது கட்டுப்படுத்தும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இப்படியெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோமே, இதெல்லாம் ஏன் விபச்சாரத்துக்கு போய்விடக்கூடாது, நம்முடைய பால் உணர்வை அல்லாஹ் விரும்பிய வழியில் தான் நாம் செலுத்த வேண்டும் என்பதை அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ஈமான் வந்தது, இதெல்லாம் யார் ஏற்படுத்திய மாற்றம், இந்த ஈமானுக்கு முன்னால் என்ன நிலை இருந்தது, ஈமான் வந்த பிறகு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த மக்களிடத்தில் ஏற்படுத்தினான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் சர்வ சாதாரணமா சின்னஞ்சிறு விஷயம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களில் கூட சஹாபாக்கள் எப்படி ரோசம் உள்ளவர்களாக மாறினார்கள்னு பாருங்க. எல்லாம் இந்த ஈமான் வந்து விட்டால் இந்த ரோசம் தனக்கு நமக்கு தானாக வந்துவிடும். சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹந்தக் போர்க்களத்துக்கு போகிறார். புதிதாக கல்யாணம் முடித்தவர், புதிதாக கல்யாணம் முடித்தவர் மனைவியை வீட்டிலே விட்டுவிட்டு ஹந்தக் போர்க்களத்துக்கு போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டு, அல்லாஹ்வின் தூதரே, நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், ஒரு வேளையா போயிட்டு வர்றேன்னு சொல்லி மறுபடியும் அனுமதி கேட்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்தால் இந்த சஹாபியுடைய மனைவி புது பெண் வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார். ஹதீஸிலே வருகிறது, அசாபத்துஹு கைரத்துன், இந்த இளைஞருக்கு தன்னுடைய மனைவி வீட்டு வாசலில் நிற்கிறார் என்பதை பார்த்தவுடன் ரோசம் கிளம்பியது, கையிலே வைத்திருந்த ஈட்டியை வைத்து மனைவியை குத்த போகிறார். என்ன ரோசம், வீட்டுக்குள் இருக்க வேண்டியவள் நீயே வெளியே வந்து நிற்கிறாய், வாசல்ல வந்து நிற்கிறாய். இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரோசம் வந்துச்சுன்னு வைங்களேன், நிறைய பெண்கள் குத்துப்பட்டு விடுவார்கள். அப்படித்தான் இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, மனைவி சொல்றாங்க, நான் ஏன் வெளியே வந்திருக்கேன்னு வீட்டுல போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு வெளியே வந்திருக்கேன்னு சொல்லி வீட்டுல போய் பாருங்க, அவசரப்படாதீங்க. வீட்டுக்குள்ள போறாங்க, ஒரு பாம்பு சுத்தி கிடக்குது. இவங்க வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன, புறம் பேசுவதற்கு அல்ல, வீணாக காலத்தை கழிப்பதற்கு அல்ல, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னை காட்டிக்கொள்வதற்கு அல்ல, வீட்டிலே பாம்பு இருக்கிறது, உள்ளே சென்றால் நம்மை பதம் பார்த்து விடும் என்று பயந்து வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த பாம்பை கொல்லக்கூடிய போராட்டத்தில் இந்த இளைஞரை பாம்பு கொத்தி விடுகிறது, அந்த இளைஞர் மரணித்து விடுகிறார். இது சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். அன்பான சகோதரர்களே, இங்கே தான் நாம் யோசிக்க வேண்டும், ஒரு காலத்தில் எப்படி இருந்த மக்கள், இன்றைக்கு எது அவர்களுக்கு பெரிய ரோசமாக தெரிகிறது, தன்னுடைய மனைவி வாசல்ல வந்து நிற்கிறது அந்த சஹாபிக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக தெரிகிறது. எப்படி நீ வெளியே வரலாம், வாசல்ல வந்து நிற்கலாம், அந்நிய ஆண்கள் பார்வைப்படக்கூடிய வகை நீ எப்படி வந்து நிற்கலாம், இதுதான் அவருக்கு வந்த ரோசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஒழுக்க நெறியைத்தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படுத்தினார்கள். நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ரசூல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் நமக்கு இந்த ஒழுக்கத்துக்காக நிறைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கம் போட்டிருக்கிறது, விதித்து இருக்கிறது. அந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் பாருங்க, இந்த ஒழுக்கத்தில் நம்ம தவறிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நமக்கு போடப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கலாமா, ஆண் பெண்ணு தனியா இருக்கலாமா? இருக்கலாமா சொல்லுங்க. கூடாது இல்ல. யாருக்கு மாற்று கருத்து இருக்குதா? இல்ல. ஆனா இப்படி நம்ம தான் யோசிப்போம், ஆணு மண்ணு தனியா இருக்க கூடாதுன்னு. ஏன்னா மூணாவது செய்தா இருப்பான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். ஆனால் இதை யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா? முஸ்லீம் அல்லாதவங்க இருந்தா என்ன, எங்க எல்லாத்தையும் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உலகத்துல இன்னைக்கு கணிப்பு சொல்லக்கூடிய ஒரு முடிவு என்ன தெரியுமா? எங்கெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கிறாங்களோ அங்குதான் தவறுகள் அதிகமா நடக்கிறது. நடக்கும். ஆணும் பெண்ணும் அங்க இருந்து விட்டால் மூணாவது சைத்தான் வந்து விடுவான். நீனும் நல்லவன் தான், அவளும் நல்லவள் தான், ஆனா நம்ம ரெண்டு பேர் கூட இருக்கிறானே சைத்தான், அவ ஆக மோசமானவன், அவன் நம்மளை வந்து வழிகெடுத்துட்டு போயிடுவான். அப்ப இது ஒழுக்க நெறி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை பாதுகாத்துக்கணும், கற்பொழுக்கமா இருக்கணுங்கிறத மட்டும் நமக்கு சொல்லல. அந்த கற்பொழுக்கத்தை விட்டு நாம் தடமுறலாமல் இருப்பதற்குரிய சேஃப்டிகளையும் நமக்கு ஏற்படுத்தினார்கள். ஆணும் பெண்ணு தனியா நிக்க கூடாது. ஈயாக்கும் துஹூல் அலன்னிசா, பெண்கள் இருக்கின்ற பகுதியில் ஆண்களை நீங்கள் போகக்கூடாது சொன்னாங்க. அப்ப ஒரு கேள்வி வருது, அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஆண்கள் போகக்கூடாதுங்கிறீங்க, அஃபராயித்தல் ஹமுவ, கணவனுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, கொழுந்தன் கணவனுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்களுமா பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரக்கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹமு அல் மௌத், கணவனுடைய உறவினர்கள் தான் மரணமே, அங்கிருந்து தான் ஆபத்தே வருது, அவங்களும் கூடாது தான் இந்த அளவுக்கு. ஆனா இன்னைக்கு என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கொழுந்தனார் பைக் ஓட்டுவாரு, பின்னாடி என்ன செய்வாங்க, இவங்க வண்டியில உட்காந்து உரசிக்கிட்டு போவாங்க. கேட்டா என் கொழுந்தனார், என் கொழுந்தனார் நம்ம கூட பிறந்த தம்பி மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் மௌத்துன்னு சொல்லி. அப்ப இங்க இந்த மாதிரி இடங்கள்ல தவறுகள் நடக்குது. நீங்க பாருங்க, இந்த இடங்கள்ல சமுதாயத்தில் நிறைய தவறு நடக்கும், ஆனா வெளிப்படையில் அதை யாரும் பேச மாட்டாங்க. ஆனா உண்மையில அங்கதான் தவறு நடக்குது. ஏன்? அதெல்லாம் புரிஞ்சுதானே அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்தந்த இடங்கள்ல உனக்கு கற்பொழுக்கத்துக்கு சேஃப்டி இல்லை, அங்க நீ போகாத, அங்க நீ மகரமான உறவு முறைகளைத்தான் நீ கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்கிறது. அது மாதிரி பார்வை கட்டுப்பாடு. உலகத்தில் யார் எந்த தலைவர் இதெல்லாம் பேசவே இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் உருவான எந்த ஒரு தலைவரும் சீர்திருத்தவாதியும் பார்வை கட்டுப்பாடை பத்தி பேசவே இல்லை. ஆனா விபச்சாரத்துக்கு அடிப்படையே பார்வை தான். ரெண்டு பேருக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது, ஆணுக்கும் சொல்லுகிறது பெண்ணுக்கும் சொல்லுகிறது. குல்லில் மூமினின், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யஹுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும், அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாக்கட்டும். முதல் பார்வை, அப்புறம் கற்பொழுக்கம். பார்வை ஒழுங்கா இருந்தால் கற்பொழுக்கம் இருக்கும். பார்வையில் ஆரம்பித்து தான் விபச்சாரம் போய் முடிகிறது. விபச்சாரத்துக்கு ஆரம்பமே எங்க? பார்வை தான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், பார்வைகளை அவர்கள் தாழ்த்தட்டும், கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். பார்வைகளை அங்கே எங்கும் அலைய விட்டால் கற்பு போய்விடும். பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். இதுதான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பெரிய ஒழுக்க கேட்டுல விழுந்துடக் கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் செய்கின்ற தவறான காட்சிகளை பார்ப்பது அதுவும் விபச்சாரம்னு சொன்னாங்க. விபச்சாரம்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக இல்லறத்துல ஈடுபடுறது மட்டும் விபச்சாரம் அல்ல. ஒரு அந்நிய பெண்ணை நீ முறைகேடாக பார்க்கிறாய், கண்ணால் விபச்சாரம் செய்கிறாய், ஒரு அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறாய், வாயால் விபச்சாரம் செய்கிறாய், கை முறையற்ற ஒரு பெண்ணை தொடுகிறது, அது கை செய்கிற விபச்சாரம், காலும் விபச்சாரம் செய்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்ட ஒரு மூமின் ஒழுக்க கேட்டல போய் உழுவானா? பக்கத்தில் இருந்து நெருப்பு பக்கத்தில் இருந்துகிட்டு நெருப்பு படக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? விழுந்துருவான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த சேஃப்டி முறைகளை எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அன்பான சகோதரர்களே, இது மாதிரி சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு போருக்கு போர்க்களத்துக்கு போயிட்டு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட்டுவிட்டு படைகளை கிளப்பி கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மலம் சிறுநீர் கழிப்பதற்காக சென்றவர்கள் வந்து பார்க்கிறார்கள், நபி அவர்களையும் காணவில்லை, சஹாபாக்களையும் காணவில்லை, எல்லோரும் சென்று விட்டார்கள். சரி, நம்மளை தேடி எப்படியும் வருவாங்க. ஆயிஷா வந்து அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க இரவு நேரம். பின்னாடி சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து பார்க்கறாங்க, ஆயிஷா அவங்க உறங்கிட்டாங்க. பக்கத்தில் வந்து பார்க்கறாங்க, என்னடா யாரோ ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதே. பக்கத்தில் வந்து பார்த்தா ஹிஜாப் வர்றதுக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த சஹாபி பார்த்துருக்கிறாங்க. அதனால இப்ப பார்த்தோன்னு விளங்கிடுச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாங்க. இந்த சத்தத்தை கேட்டோடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு முழிச்சுட்டாங்களா, பார்த்தோன்னே ஆஹா ஆண் வந்திருக்கிறான்னு சொல்லி தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். இவ்வளவுதான் இந்த சம்பவத்தை சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர் குறிப்பிடுகிறார்கள், வலா சமிஅத்து மின்ஹு கலிமத்தன் கைர இஸ்திர்ஜாயிஹி இன்னாலில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர் சொல்லை தவிர அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு பிறகு வேறு எந்த ஒரு வார்த்தையும் அவர் என்னிடத்தில் பேசவில்லை, நானும் அவரிடத்தில் எந்த வார்த்தையும் பேசவில்லை. இதுதான் சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தவங்க, இங்கே எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது சஹாபாக்கள்கிட்ட. ஒரே ஒரு வார்த்தை, அதுவும் எந்த பேச்சுங்க, இன்னாலில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான். வழங்கிக்கிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் சூழ்நிலையை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஒட்டகத்தை வாகனத்தை கீழே மண்டியிட வைக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாகனத்து மேலே உட்கார்றாங்க. இந்த சஹாபி ஒட்டகத்தை அழைத்து கொண்டு செல்கிறார். இவர் நடந்து கொண்டே செல்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் மேலே இருக்கிறாங்க, இவர் நடந்து கொண்டு செல்கிறார். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சில பேச்சுகள், ஏதாவது ஒரு பேச்சுகள், நீங்கள் ஏங்க தனியாக இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு, நார்மலாக நம்ம என்ன பேசுவோம், இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்ம என்ன செய்வோம், என்ன பிரச்சனைங்க, ஏங்க நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, யார் என்ன அப்படின்னு கதை ஓடும். இப்படி தான் ஓடும். அது ஒழுங்காக முடிஞ்சால் பரவாயில்லை, அது வேற எங்கேயே போய் முடிஞ்சிருச்சுன்னா இரவு நேரம் ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த சந்திப்பு ஏற்பட்டு விட்டது, வாயை திறக்கவே இல்லை மதீனாவுக்கு போகிற வரைக்கும். கடைசியில் பகல் நேரத்தில் சஹாபாக்கள் இருந்த இடத்துக்கு அந்த சஹாபி வந்து ஓடுகிறார்கள், என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. இதுதான் நடந்துச்சு. ஆனால் கயவர்கள் இட்டுக்கட்டி விட்டார்கள், ரெண்டு பேருக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ஊதி பெருசாக்கி பெரிய பிரளயமே ஏற்பட்டு விட்டது. அது ஒரு பெரிய நீண்ட வரலாறு. இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், இந்த பக்கம் எப்படி வந்துச்சு, எந்த பக்கம், ஒரு பெண் அணிய பெண் தனியாக இருக்கிறார், வயது குறைந்த பெண்ணாக இருக்கிறார், நமக்கு அறிமுகமான பெண்ணாக இருக்கிறார், ஆனால் நபிகளாருடைய மனைவி அந்நிய பெண் வாயை மூடி விட்டார்கள், ஒரு வார்த்தை வரலை. சரி, அந்த ஒட்டகத்தில் இவரும் சேர்ந்து உட்கார்ந்தாரா, இடையில திமில் இருக்கு, ஏன்னா ஆயிஷா இல்லாதவங்களை அந்த பக்கம் உட்கார வச்சு இவர் முன்னாடி உட்கார், அதுவும் கிடையாது, பக்கத்திலே போகக்கூடாது, நீங்கள் மட்டும் உட்காருங்க, நான் நடந்தே வரேன், இப்படியே வந்தார். இதுதான் சஹாபாக்களிடத்தில் ஏற்படுத்திய மாற்றம். சஹாபாக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ரோசமெல்லாம் வந்துருச்சு, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ரோசப்படுவாங்க. அந்த ரோசம் இருக்கணும் சகோதரர்களே, ஆணுக்கு இருக்கணும், பெண்ணுக்கு இருக்கணும், கணவனுக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதையே சொல்லி காட்டினாங்க. நான் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருந்தது, அற்புதமான மாளிகை, அது உமர் அலியல்லானுடைய மாளிகை. அந்த மாளிகைக்குள்ள போகணும்னு நான் நினைச்சேன், கைரத்தகு, அப்போது உமர் அலியல்லாவுடைய ரோசத்தை நினைத்து பார்த்தேன்னா, அவர் ரொம்ப ரோசக்காரர், அதனால அவருடைய மாளிகைக்குள்ள நான் போகலை. இதை கேட்டால் உமர் அலியில் அவங்க அழுதுட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்கள் விஷயத்திலேயே நான் ரோசப்படுவேன், அழுது விட்டார்கள். ஏன்னா அவங்க ரோசக்காரர்களாக இருந்தாங்க, தன் வீட்டுக்கு தன்னுடைய அனுமதி இல்லாமல் யார் வரக்கூடாது போகக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாமிய நெறிமுறை சகோதரர்களே, இதையெல்லாம் சஹாபாக்கள் கடைபிடித்தார்கள், இப்படிப்பட்ட மாற்றங்கள். அதனால தான் ஈமானுக்கு உதாரணமே என்ன, கற்புழுக்கத்தெல்லாம் காட்டுறான். ஈமானுக்கு எவ்வளோ விஷயங்களை காட்டலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கற்பொழுக்கத்தையும் காட்டுகிறான். ஏனென்றால் கற்பொழுக்கத்தை ஒருவர் பேணி நடக்கிறார் என்றால் வலுவான ஈமான் இருந்தால் தான் முடியும். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன் ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணம் காட்டுகிறான். இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி, அவங்க கொடுமைகளை சகித்து கொண்டு ஈமான்ல உறுதியா இருந்தாங்க. இன்னொரு பெண் யார், ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொண்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் உங்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறான். ஈமான் கொண்ட மக்களுக்கெல்லாம் உண்மை முன்னுதாரணம் ஒரு பெண், மரியம் அலைஹிஸ்ஸலாம், என்ன அவர்கள் கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாத்தார்கள். ஆனா அவங்க மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? அவர்கள் ஒரு விபச்சாரி. இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த RSS போன்ற அறிவிலிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க மரியமலை சவங்களும் இப்படி தான் பேசுறாங்க. அது எப்படிங்க? ஒரு ஆணுடைய துணை இல்லாம குழந்தை பிறக்கும் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் பிறந்தது. அந்த வரலாற்றை நினைத்து பார்த்தால் கூட அங்கேயும் மரியமலைசருடைய ஒழுக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். மரியமலைசலம் அவர்கள் தன்னந்தனியாக ஒரு பகுதியில் இருக்கிறார்கள், மறைப்பு போட்டிருக்கிறார்கள். அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, அழகான வாலிபருடைய, அழகான ஒரு மனிதருடைய தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம்க்கு முன்னால் காட்சியளித்தார். ஒரு பெண்ணுக்கு முன்னால் ஒரு ஆண் வந்து நிற்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனியா நிக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம்உடைய ஒழுக்கத்தை பாருங்க. அழகான ஆண், கண்ணை கவரக்கூடிய வடிவத்தில் வந்திருக்கிறார். உடனே என்ன சொன்னாங்க? இந்த வார்த்தை தான் கற்பொழுக்கம் உள்ள எல்லா பெண்களுடைய வாயிலிருந்து வரணும். என்ன சொன்னாங்க? இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, ரஹ்மானிடம் உன்னை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ ஷைத்தான் என்று சொன்னார்கள். ரஹ்மானிடம் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், இன் குன்த தகியா, நீ அல்லாஹ்வை பயந்தா இங்கிருந்து போயிரு, உனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா இங்கிருந்து போயிரு, நான் ஒரு பெண் தனியா இருக்கிறேன், இங்க எதுக்கு நீ வர்ற? விரட்டி விட்டார்கள். அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமா அன ரசூலு ரப்பிக், நான் உன் இறைவனின் தூதன், நான் மனிதன் அல்ல. லி அஹபலக்கி உலாமன் ஸக்கியா, சுத்தமான ஒரு குழந்தையை உங்களுக்கு அல்லாஹ் தர இருக்கிறான், அதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அன்னாயகுனுலி உலாமு வலம் எம்சஸ்னி பஷரும் வலம் மகுபகியா, எந்த ஆணும் என்னை தீண்டவில்லை, நான் விபச்சாரி அல்ல, நான் கற்பொழுக்கம் உள்ள பெண், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கால கதாலிக்கு கால ரப்புக்கு ஹுவா அலைய ஹையின், அல்லாஹ் இப்படித்தான் சொல்லியிருக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு. இதுதான் வரலாறு. ஊரெல்லாம் சொன்னது விபச்சாரி விபச்சாரி என்று, அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க. என்ன அல்லாஹ்வுடைய நாட்டை விஷயத்தில் இதுதான், நான் விபச்சாரம் செய்யலை. மக்கள் எல்லாம் ஏசினார்கள், பேசினார்கள். ஏன் மரிய மனுஷனுடைய சொந்தக்காரங்களே தூற்றினார்கள். யா மரியமுல் அகது ஜீதி செய்யன் ஃபரியா, மரியமே மோசமான காரியத்தை நீ செய்து விட்டாயே, மா கான அபு கிம்ரா சௌ மா கான தும்மு கி பகியா, உன்னுடைய தகப்பன் கெட்டவன் அல்ல, உன்னுடைய தாய் விபச்சாரி அல்ல, நீ மட்டும் இப்படி போய்விட்டாய் என்றெல்லாம் கேட்டார்கள். வாய மூண்டாங்க. ஃபாஷாரத்திலே பெற்றெடுத்த அந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது அவர்களை நோக்கி கையை காட்டினார்கள். காலு கைஃபனு கல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா, தொட்டில் குழந்தைய இடத்துல நாங்கள் எப்படி பேச முடியாது, எப்படி பதில் கொடுக்கும்? அந்த குழந்தை பேசியது அல்லாஹ் பேச வைத்தான். இன்னி அபுதுல்லாஹி ஆத்தானியல் கிதாப வ ஜஆலனி நபியா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அவன் எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறான், என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான், என்னுடைய தாய் பத்தினி என்று அந்த குழந்தையை பேசியது. இதுதான் கற்பொழுக்கத்துக்கு உதாரணம். திருமறை குரானில் ஒரு நீண்ட ஒரு அத்தியாயம், என்ன அத்தியாயம்? சூரத்து யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை எல்லாம் குறிப்பிடுகிறான். அந்த வரலாறு முழுக்க முழுக்க பாருங்க, கற்பொழுக்கத்தை தான் அதிகமாக வலியுறுத்தும். ஏன்னா அந்த நபித்தோழருடைய வாழ்க்கையில கற்பொழுக்கத்துக்கு வந்த சோதனை பாருங்க, இந்த ஈமானிய உறுதி இருந்ததுனால அவருடைய கற்பு எவ்வளவு பாதுகாப்போடு இருந்தது என்பதை நம்ம சிந்திக்கணும். பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம்க்கு எல்லாம் நிறைய அழகு கொடுத்திருந்தான். கொஞ்ச நஞ்ச அழகு இருந்தாலே அதை வைத்து கொண்டு மனிதர்கள் எப்படி எல்லாம் பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். கொஞ்சோன்னு அழகு இருக்கும், கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி செய்ய பார்க்கறது, இப்படி செய்ய பார்க்கறது, என்ன இதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது? தப்பு கிடையாது, இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆனா இது ஒரு ஹலாலான வழியில தான் அதை நம்ம பயன்படுத்தணும். யூசுப் அலைஹிஸ் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அழகு வாரி கொடுத்துருந்தான். எவ்வளவு அழகு! சுபஹானல்லாஹ். விண்ணுலக பயணத்துக்கு நபி அவர்கள் போகும்போது பல நபிமார்களை பார்த்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம்களை பார்த்தார்கள். அதை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃபைதாஹு வகது உத்திய ஷத்ரல் ஹுஸ்னி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம்களை பார்த்தேன், அவருக்கு பாதி அழகு வழங்கப்பட்டிருந்தது. எவ்வளவு அழகு! பாதி அழகு. உலகத்தாருடைய அழகுல பாதி அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒருவருக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். இவ்வளவு அழகு இருந்தா என்ன நடக்கும்? நடக்க வேண்டியது நடந்தது. ஃபித்னா வரும், வந்துச்சு ஃபித்னா. ஒராவதத்து அரண்மனையின் மனைவி, மன்னனுடைய மனைவி, அரண்மனையில் இருந்தவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பான காரியத்துக்கு அழைக்கிறாள். வக்காலத்து ஹைத்தலக் வா என்று அழைப்பு விடுகிறாள். யோசிச்சு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? 60 வயசு முதியவரா, திருமணம் முடிக்காத வாலிபர், பருவ வயதை அடைந்திருக்கக்கூடிய வாலிபர். அழைக்கிறவ யாரு? அழகில்லாதவளா, தெருவில் போறவளா? அழகுள்ளவள், அந்தஸ்துள்ளவள் அழைக்கிறாள். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் எதை விரும்புவான்? அந்த அம்சம் அந்த பெண்ணிடத்தில் இருக்கிறது, அந்த அம்சங்கள் பொருந்திய ஒரு பெண் அழைக்கிறாள். யாருமே இல்லை, அரண்மனையின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஈமான் வேலை செய்கிறது. அந்த சொர்க்கத்தின் நம்பிக்கை, நரகத்தின் மீது உள்ள நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை. அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி ஓடுகிறார்கள். இங்க இருந்தா நமக்கு ஆபத்து, சூழ்நிலை சரியில்லை, ஓடுகிறார்கள். இவள் பின்னே துரத்துகிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை பிடித்து கிழித்து விடுகிறாள். சட்டை கிழிஞ்சு போச்சு. யூசுப் அவங்க கதவை திறக்கிறாங்க, மன்னர் முன்னாடி வந்து நிக்கிறார். மன்னருக்கு அதிர்ச்சி, ஆஹா, ரெண்டு பேரும் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. வந்தோனை பழியை தூக்கி யூசுப் நபி மேல போடுகிறாள். மா ஜசாவும் அன்னாராதபி அகலிக்க சூவன் இல்லா யுசுஜன், என்ன உங்க மனைவி இடத்துல தவறா நடக்க முயற்சி பண்ணியிருக்கார், இவரை ஜெயில கொண்டு போய் அடங்கின்னு சொன்னார். சில பெண்களுடைய புத்தி மாட்டிக்கொள்ளும் போது பழியை தூக்கி போட்டுருவாங்க. அப்ப இந்த மாதிரி போட்டவனையுமே யூசுப் நான் இல்லை மறுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் தீர்ப்பு சொல்றார், சட்டை எங்கே கிழிந்திருக்கிறது என்று பாருங்கள். முன்னாடி கிழிந்திருந்தால் இவர் முயற்சி செய்திருக்கிறார், இவர் மேல குற்றம், அவங்க நிரபராதி. சட்டை பின்னாடி கிழிந்திருந்தால் இவர் ஓடி வந்திருக்கிறார், அவள் பிடித்து கிழித்திருக்கிறாள். எங்க கிழிஞ்சிருக்கு சட்டை? முன்னாடியா பின்னாடி கிழிஞ்சிருக்கு? அங்கேயே தெளிவாகி விடுகிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒழுக்க சீலர் என்பது. ஆனா இதோட முடிஞ்சுச்சா? அந்த பெண் ஊர்ல உள்ள அவ்வளவு பெண்களையும், ஏன்னா ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் பேசிக்கிறாங்க, அவ ரொம்ப மோசமான பொம்பளை, எப்படி நடந்துகிட்டா பாருங்களேன், அப்பெல்லாம் பேசிக்கிறாங்க. இப்ப இந்த மன்ன அரசி பாக்குறா, நீங்க மட்டும் யோக்கியமா, எல்லாரும் வாங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம்களை அந்த பக்கம் நடக்க சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கள் நடக்கிறார்கள். அவர்களை பார்த்த அந்த பெண்கள் அக்பர் நஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம்களை பார்த்து திகைத்தார்கள், பெரும்பொருளாக பார்த்தார்கள். மாஹாதா பஷரன் இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் மனிதரே கிடையாது, இவர் மலக்குன்னு சொல்லிட்டாங்க, இவர் மனிதரே கிடையாது மலக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு நான் சொன்னதை கேட்கணும், இல்லாட்டா அவர் ஜெயிலுக்கு தான் போகணும். இப்ப இன்னும் பிரச்சனை பெருசாகும், ஜெயிலுக்கு போறியா, அவர் சொன்னதை கேட்கறியா, இந்த மாதிரி நடக்குது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட துஆ செய்றாங்க, قال ربي اسجدنا احب الي مما يدعونني يا الله இவர்கள் அழைக்கின்ற விபச்சாரத்துக்கு செல்வதை விட ஜெயிலுக்கு போவதே பரவாயில்லை, என்னை ஜெயிலுக்கு வேண்டுமானால் அனுப்பிவிடு, இந்த விபச்சாரத்துக்கு என்னை தள்ளிவிடாதே, அல்லாவிடத்தில் துவா செய்கிறார்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த கொஞ்சம் ஈமான் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கும், ஆனா ஜெயிலுக்கு போறியா ஈமானோட இருக்கிறியான்னு வந்தா ஜெயிலுக்குலாம் வேண்டாம் என்று அந்த இடத்துல கொஞ்சம் ஈமான் பின்வாங்கிரும். இப்படி சில பேருக்கு சோதனைகள் வரும்போது பலகீனப்பட்டு விடுவார்கள் இல்லையா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம்க்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது, முத இருந்த விட இப்ப பெருசா எடுக்குது. அதுவும் அந்த காலத்து ஜெயில் வந்து நம்ம காலத்து ஜெயில் மாதிரி இல்லை, ஏன்னா நம்ம காலத்து ஜெயில வந்து மாமியார் வீடுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க, மணி அடிச்சா சோறு. ஏன்னா அதுவும் இப்ப சிக்கன் 65 வேற வருதான், இனி போக போக கப்சா கந்தூரி எல்லாம் வந்துடும். ஏன்னா சாயங்காலம் ஆயிட்டா சுண்டல், ஒரு சினிமா எல்லாம் போட்டு விடுறாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஜெயில் கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை தேர்வு செய்யறாங்க, யாரெல்லாம் சிறைச்சாலைக்கு செல்வதை மேல் இந்த விபச்சாரத்துக்கு போவதை விட என்னை காப்பாத்து, ஜெயில கொண்டு போய் அடைக்கிறாங்க, தப்பு செய்யாம ஒழுக்கமா இருப்பேன்னு சொன்னதுக்காக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்கள் நீண்ட நெடுங்காலம் ஜெயிலே வாடுறாங்க, துன்பப்படுறாங்க, அங்கேயும் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த நேரத்துல மன்னர் ஒரு கனவு காண்றார். இது என்னமோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் நிகழ்வு இல்லை, பல வருடம் ஜெயிலே கழியுது, அவங்க இளமையெல்லாம் ஜெயிலே போகுது. மன்னர் திடீர்னு ஒரு கனவு காண்றாரு. மன்னருக்கு ஒரு தேவன் வரும்போது தான் பிரச்சனைகள்லாம் பார்ப்பாங்க. அப்ப அந்த கனவுக்கு விளக்கம் எங்க? ஜெயில உள்ள யூசுப்ங்கிறவருக்கு தான் தெரியும். அப்ப அவர் விடுதலை பண்ணுங்க, அழைப்பாளரை அனுப்பி விடுறாரு மன்னர். யூசுப்பே உங்களுக்கு விடுதலை, மன்னர் உங்களை அழைக்கிறார், கனவுக்கு விளக்கம் வேணுமா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஓடி வெளியே வந்திருப்போம் இல்லையா, என்னமோ போய் தொலைங்க நான் தப்பும் செய்யல ஒன்றும் செய்யலை, ஆனால் இந்த ஜெயில இருந்து வெளியே வந்தால் போதும் என்று தான் நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படி தான் நினைச்சாங்க. புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது, லவ் லபிஸ்து ஃபி சிஜ்னி தூலமா லபிஸ யூசுஃப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் வாடி அளவுக்கு நான் சிறைச்சாலையிலே வாடி இருந்தால் அழைப்பாளர் வந்து வா என்று அழைத்த போது லஜத்து தாய அந்த அழைப்பாளருக்கு நான் பதிலளித்திருப்பேன், ஜெயில விட்டு வெளியே வந்திருப்பேன். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து வாய்ப்பு கிடைக்கிறது, வெளியே வாங்க உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. யூசுப் நபி என்ன சொன்னாங்க, இருஜி இலாஹலி, போ உன்னுடைய எஜமானிடம் திரும்பி போ, மன்னனிடம் திரும்பி போ. ஃபமா பாலு நிஸ்வத்தில்லதி கத்தான ஐதியகுன்ன, என் மேல அவதூறு சொன்ன அந்த பெண்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு என்ன தீர்ப்பு, அதை முதல் வழக்க விசாரி, நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபி, அதை நிரூபிக்காமல் இந்த ஜெயில இருந்து நான் வரமாட்டேன், போ உன்னுடைய மன்னனிடம், திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஈமானிய உறுதி. அப்புறம் மன்னர் வழக்க விசாரிக்கிறார், எந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல அவதூறு சொன்னாங்களோ அதே பெண்கள், மா அலிம்னா அலைஹி மின்சு, இவர் விஷயத்துல எந்த தவறையும் நாங்கள் காணவில்லை, இவர் உண்மையாளர் ஒழுக்க சீலர், நாங்கள் தான் கெட்டு புத்தி கெட்டு அவரை கொடுமைப்படுத்தி விட்டோம் என்று மன்னரிடம் ஒத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு செய்கிறான். அப்ப இதை நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிபருக்கு இதெல்லாம் வரலாறுல கேட்கும் போது குரான்ல உள்ள நிகழ்வு கதையல்ல கற்பனை அல்ல. ஈமான் இருந்தால் இந்த ஒழுக்கம் நம்மிடத்துல ஏற்படும். இந்த ஒழுக்கம் உலகத்துல யார்கிட்ட ஏற்படாது. நீங்க பாருங்க, இன்னைக்கு உலகமே ஒழுக்கம் கெட்டு போய் கிடக்குது, உலகமே ஒழுக்கம் கெட்டு போய் கிடக்கிறது. நாங்கள்லாம் அறிவாளிகள், நாங்கள்லாம் விஞ்ஞானிகள், எங்கிட்ட அவ்வளவு ஆயுத பலம் இருக்கிறது, கல்வியில உயர்ந்திருக்கிறோம், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம், வளர்ச்சி அடைந்த நாடுகள், இப்படியெல்லாம் பீத்தி கொள்ளக்கூடிய நாடுகள் ஒழுக்க கேட்டுல பாருங்க, அதில் பாதாளத்தில் போய் கிடக்குது. விபச்சாரம், ஓரினை சேர்க்கை, பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், என்ன அநியாயம். நம்ம ஊர்ல ஆர்ப்பாட்டம் சொன்னா ஏதோ எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை பார்த்துருப்போம், ஆனால் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆர்ப்பாட்டத்தை பாருங்க, ஆர்ப்பாட்டம் சொன்னாலே எல்லா துணியும் அவுத்து போட்டு நிர்வாணமாக ஆர்ப்பாட்டம், ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே அவுத்து போட்டுறது. இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏன், ஈமான் இல்லை, மிருகங்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். கல்யாணம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கே டிஎன்ஏ செக் பண்ணுற மிஷின் அமெரிக்காவில் சுற்றிக்கிட்டு இருக்குது. என்ன, ஓன் தகப்பையார், ஓன் தகப்பையார் கண்டுபிடிச்சு சொல்றேன் பா. இதுதாங்க சகோதரர்கள் நிலைமை. ஈமான் இருந்தா தப்புச்சோம், இல்ல இந்த ஹாலத்து தான் ஏற்படும். உலகம் பூரா அதுதான், சாராயம் விபச்சாரம் இதுல மூழ்கி இருக்கிறது. யார் இதற்கு தீர்வு, இந்த மக்களை மீட்டெடுப்பது யார்? இந்த ஈமான், இஸ்லாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஈமானை, அவர்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த மாண்பு நெறிகள், ஒழுக்க நெறிமுறைகள் இதுதான் பாதுகாக்கும் சகோதரர்களே. எனவே அன்பான சகோதரர்களே, நாம் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். இந்த நல்ல வழங்கிக்கோங்க, இந்த ஒழுக்கவியல் மாநாட்டில் நீங்கள் பெற வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை, நம்ம கற்பொழுக்கத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நம்முடைய ஈமான் இருக்கிறது. அதை வைத்துத்தான் மறுமையிலே நம்முடைய ரப்பு நம்மிடத்திலே நடந்து கொள்ளவும் இருக்கிறான். மாஸ்டர் மைதானத்தில் அல்லாவுடைய இடத்துல விஐபிகள் யார் தெரியுமா? குறிப்பிட்ட சில தன்மை உள்ளவர்கள் அல்லாவிடத்தில் விஐபிகள். இங்கே விஐபிகள்னு பார்க்குறோமே, ஏன்னா ஒரு விமானம் என்றால் அங்கே விஐபிகளுக்கும் தனி மரியாதை, ரயில்வே ஸ்டேஷன்னா அங்கே விஐபிகளுக்கும் தனி இருக்கைகள், பேருந்துகள் எல்லா இடங்களில் விஐபிகளுக்கு தனித்தனி மரியாதை மதிப்புகள். இது மாதிரி மாஸ்டர் மைதானத்தில் அல்லாவிடத்தில் சில விஐபிகள் இருக்கிறார்கள், மற்றவங்களுக்கு கிடைக்காத சில சிறப்புகள் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது குறிப்பிட்ட சில நபர்கள் யார் தெரியுமா? கோடான கோடி மக்கள் குழும்பி இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் சூரியன் தலைக்கு பக்கத்தில் வந்துடும், பூமி நெருப்பாக கொதிக்கும், மனித உடம்புகள் வந்து வேர்வை வெளிப்பட்டு வெளிப்பட்டு சில பேருக்கு கண்டக்கால் வரைக்கும், சில பேருக்கு முட்டு வரைக்கும், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேர் அந்த வேர்வை நீர்லேயே மூழ்கிடுவாங்க. பதட்டம், பயம், நடுக்கம், திடுக்கம். இந்த நேரத்தில் நிழல்னு ஒன்றுமே இருக்காது. நிழல் என்றால் ரஹ்மானுடைய அரசுடைய நிழல் மாத்திரம்தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் குறிப்பிட்ட சில பேரை கூப்பிடுவான். அதில் ஒருவர் யார் தெரியுமா? கற்பை பேணி பாதுகாத்தவர் ரஜுலுன் ஒரு மனிதர். தாத்துஹு இம்ராத்துன் தாத்து மன்சபிம் வ ஜமால், அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண்மணி அவரை தப்பான காரியத்துக்கு அழைக்கும் போது இன்னி அஹாபுல்லா, நான் அல்லாஹுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி அதை விட்டு விலகி ஓடி வந்தவர். இவர் அல்லாவின் மீது ஆழமா நம்பிக்கை வச்சதுனால இவர் விரும்புகிற அம்சங்கள் இருந்தா கூட அதை தூக்கி எறிஞ்சிட்டு என்னுடைய ரப்பு விரும்ப மாட்டான் என்று சொல்லி அவர் ஓடி வந்து விட்டார். அதனால் அல்லாஹ் மறுமையிலே கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே நீ மட்டும் வா என்று பொறுக்கு எடுத்து அவர்களை தேர்வு செய்து அரசுடைய நிழலை அல்லாஹ் அவருக்கு தருவான். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம கற்பொழுக்கத்தில் எப்படி நடக்கிறோம் என்பதை வைத்து நம்முடைய ஈமான் உறுதி இருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறுமையில் நம்மை கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாம் உள்ள இறைவன் இந்த கற்பொழுக்கம் உள்ளவர்களாக அந்த நெறிமுறைகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.